இடத்தில் ஊக்கமிடும் திறன் நிறுவி உறுதியாக தள்ளறி அன்படும் தொடர்பூட்டி இடைப்படுத்தி தருகும் பார்த்த கள்ளவர்களுக்கு கிடைக்கும் கருணை எனும் வள்ளமதம் மொழி சித்தி வள்ளத்தை நினைந்து வரும் நிகழ்த்தியிருப்பான். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்தில் ஈசன் அடியார் உரிமையினை எல்லா உயிரும் தொழிலெடுத்து தேசம் ஐயா திருத்தொண்டு தொகை முன் பணித்த திருவாளன் வாசமெல்லாம் நண்பர்கள் நடந்திருந்து பிறப்பை வழங்குவான். கூடியவும் ஒப்பழித்த கோடியர்களும் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடிபொற்றி வாழி திருநாவலூர் வந்தொன்றன் பதம் போற்றி ஒளிமணி திருவாதூர திருத்தாழ்வன் எல்லாமல்ல முருகப்பெருமானுடைய திருவள்ளு நாளை கூடியிருக்கக்கூடிய அடியார் திருக்கூட்டமும் அவங்களுடைய பொன்னார் திருவுடைய அடியனுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கன் தெரிவித்துக் கொண்டு முருகன் கோழ்பாடு சபையின் சார்பாக பெரியபுராண தொட்டு சொற்பொழிவு மகான் ஸ்ரீ ஒடுக்கத்துசாமியுடைய திருமடத்திலே மாதந்தோறும் சனிக்கிழமைகளில் எல்லாமல்ல ஆடல்வண்ணனுடைய திருவருளினாலும் தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய குருவருளினாலும் திரும் சிறப்புமாக நடைபெற்று வருகின்ற வேளையிலே இந்த நிகழ்ச்சிக்கு தன்னுடைய முழு ஆதரவும் ஒத்துழைப்பும் கொடுக்கின்ற மாணிக்கவாச அரண்மனையைச் சார்ந்த அன்பர்கள் அனைவருடைய திருவடியிற்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் முதற்கண் தெரிவித்துக் கொண்டு பெரியபுராணத்திலே திருஞான சம்பந்த சுவாமியுடைய அருள் திரு வரலாற்றினை தொடர்ந்து சிந்திக்க திருவருள் கூட்டியிருக்கிறது. அந்த வகையிலே திருஞான சம்பந்த பெருமான் தொண்டை நாட்டு தல பயணமாக காஞ்சிபுர வழிபாட்டினை நோக்கி செல்லும் பொழுது அவர் வழிபட்ட தலங்கள் இவை இவை என்பதாக தெய்வ சேக்கிழார் பெருமான் மிக அற்புதமாக குறிப்பிட்ட அடிப்படையின் பேரிலே நாம் தொடர்ந்து அந்த வரலாற்றினை சிந்திக்க திருவருள் கூட்டியிருக்கிறது. அந்த வகையிலே நாம் திரு இரும்பை மாகாணம் என்று சொல்லக்கூடிய தலம், இந்த இரும்பை மாகாணம் என்று சொல்லக்கூடிய தலத்தை மிக அற்புதமாக நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்திருக்கிறார். அந்த இரும்பை மாகாணத்திற்கு பிறகு திரு அரசியலி என்று சொல்லக்கூடிய தலம், இந்த பதிகம் தான் இப்பொழுது இந்த வாரம் இரண்டு திருப்பதிகங்கள் நாம சிந்திக்க இருக்கிறோம். ஒன்று திரு அரசிலி என்ற பதியமும் இரண்டாவது திரு அரையணை நல்லூர் என்று சொல்லக்கூடிய இரண்டு பதியங்கள் நாம இந்த வகுப்பிலே முழுமையாக பாடி நாம் அந்த பதியத்தை சிந்திக்க வேண்டும் என்பது இந்த வார வகுப்பினுடைய ஒரு நோக்கமாக நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். சென்ற வகுப்பிலே நாம் ஒரு கேள்வி அமைத்து அந்த கேள்விக்குரிய பதில் என்பதாக நாம கேட்டிருந்தோம். அது இப்ப திருஞான சம்பந்த பெருமானுடைய அவதார நோக்கம் அப்படிங்கிற ஒரு கேள்வி. திருஞான சம்பந்த பெருமான் இந்த மண்ணுலகத்திலே அவதாரம் செய்ததற்கு என்ன காரணம், சுந்தர பெருமான் இந்த மண்ணுலகத்திலே அவதாரம் செய்ததற்குரிய காரணம் மாதவம் செய் தந்திசை வாழ்ந்திட திருத்தொண்ட தொகை தர என்பதாக காரணம் சொல்லி அவதார நோக்கத்தை மிக அற்புதமாக வெளிப்படுத்துகின்ற ஒரு நிலையிலே திருஞான சம்பந்த பெருமான் இந்த மண்ணுலகத்திலே அவதாரம் அது எதற்காக நாம் இதை எடுத்துக்கொண்டோம் என்பதாக சொன்னால் திருஞான சம்பந்த பெருமானுடைய வரலாற்றினை நாம் சிந்திக்கின்ற பொழுது இப்ப திருஞான சம்பந்த ஏன் நாம இந்த ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டோம் என்பதற்குரிய ஒரு ஏன்னா திருஞான சம்பந்தர் அவதாரம் வேத நெறி தழைத்தோங்க முது சைவ துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தெழுத சீரவள வயப்புகளில் திருஞான சம்பந்தன் பாதமலர் தலைக்கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் என்பதாக தொடங்கிய வரலாறு. அந்த வரலாற்றினுடைய பகுதி அந்த வரலாற்றிலே நாம் தொடர்ந்து அந்த பாடல்களை தொடர்ந்து சிந்தித்திருக்கிறோம். அப்பவும் நம்ம இந்த பாடல்களை எல்லாம் வி கேம் அக்ராஸ் 22, 23, 24, 25 எல்லாம் தொடர்ந்து சிந்தித்து தான் வந்திருக்கிறோம். ஆனால் அப்பொழுது சிந்தித்ததற்கும் இப்பொழுது நாம் சிந்திப்பதற்கும் வேறுபாடு உண்டு. அப்ப திருஞான சம்பந்த பெருமான் நம்ம அப்படியே கொஞ்சம் அப்படி உள்ள போய் திருஞான சம்பந்த பெருமானுடைய தோடுடைய சிவியன் விடையேறி ஒரு தூவன் மதிசூடி காடுடைய சுடலை கொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் என்பதாக்கிய நிலையிலே திருஞான சம்பந்த பெருமானை அணுகிய நிலை. ஆனால் திருஞான சம்பந்த பெருமானை மீண்டும் 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 சிந்திக்க சிந்திக்க அந்த வரலாறானது திருஞான சம்பந்த சுவாமியினுடைய வரலாறானது சைவ சமயத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாக அதை காணுகின்ற அடுத்த ஒரு நோக்கு இரண்டாவது வியூ. திருஞான சம்பந்த பெருமானுடைய வரலாற்றை நாம தொடர்ந்து அப்படியே சிந்தித்து கொண்டு போகின்ற ஒரு நிலை இருந்த பொழுதிலும் திருஞான சம்பந்த பெருமானுடைய வரலாற்றை சைவ சமயத்தினுடைய வளர்ச்சியாகவும் காழியம்பதி என்று சொல்லக்கூடிய காழியம்பதியினுடைய ஒரு வளர்ச்சியாகவும் திருஞான சம்பந்த பெருமான் திருஎழுத்துச்சுரிக்கை ஏகபாத திருப்பதிகத்தினுடைய அடிப்படையிலே திரு சக்கரமாற்று திருப்பதிகம் என்று சொல்லக்கூடிய அடிப்படையிலே மீண்டும் அந்த அந்த ஞானசம்பந்த பெருமானை ஆழமாக சிந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு நமக்கு இந்த வகையாக கிடைத்திருக்கிறது. அதனால்தான் நம்ம மீண்டும் இந்த இதற்குள்ளே சொல்றோம். ஆக திருஞான சம்பந்த பெருமானுடைய திரு அவதார நோக்கம் என்பதாக சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகின்ற அந்த லிஸ்ட் எத்தனை அப்படிங்கிறது நம்ம அதற்குரிய விளக்கங்கள் எல்லாம் நம்ம நான் வரதுக்கு முன்னாடி நீங்க செய்து கொண்டிருப்பீங்க. இருந்தாலும் எத்தனை என்பதை இப்ப யார் யார் எத்தனை பேரு இப்ப 28 வந்துட்டீங்களா மைனஸ் பண்ணிட்டீங்க. ஆக இப்ப வந்து ஒரு கன்க்ளூஷன் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு வருகின்ற பொழுது வெளிப்படையாக நாம எடுத்துக்கொண்டிருக்கின்ற பொழுது இந்த 19 சொன்னவங்க எத்தனை பேர் சொல்லிட்டீங்களா? வெரி குட். நீங்க 19 இந்த பக்கம் நாட்டு இது. ஆக 19 என்ன அப்படிங்கறத நம்ம பாத்துக்கலாம். ஆக்சுவலா 19 இப்ப வெளிப்படையான அந்த 19 நம்ம எடுத்துக்கொண்டு அதுல தேறினவர்களே நம்ம வந்து they are all selected. 19 அப்படிங்கிறது இட் இஸ் எக்ஸ்பிளிசிட்லி வெளிப்படையாக அமைத்த நிலை என்கின்ற அமைப்புல 19 என்பது சரியான ஒரு விடையாகும். ஆனால் 19 மேலாக சில நுணுக்கமான காரணங்கள் உண்டு. அது அந்த காரணங்களை நம்ம சிந்திக்கின்ற ஒரு வாய்ப்பாக இதை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா நான் முதல் முறையாக லிஸ்ட் போட்டப்ப எனக்கு வந்தது 18 தான் வந்தது. 18 தானா உங்க கணக்கு? 18 ஓகே ஓகே. அப்ப 19 என்னது ஒண்ணு எக்ஸ்ட்ரா குசுடா என்னது? போன வாரம் 19 இந்த வாரம் 18. இப்ப பரிசு தான், இப்ப பரிசுக்காக முதல்ல ஒரு டிசிஷன் எடுத்துப்போம். பரிசு கொடுக்கறது வந்துட்டு 18 இருந்து மேலாக எவ்வாறு எதை சொன்னாலும் அவங்களுக்கு பரிசு உண்டு. 18 and above முன்னாடியே இருக்கு, ரொம்ப அற்புதம். சோ 18 and above ஓட்டிங் ரைட்ஸ் மாதிரி 18 மேல இருக்கிறவங்களுக்கும் அந்த பரிசானது நம்ம ஐயா அவங்க பே கூட கொடுத்துடலாம். பரிசு சிவன் வேண்டாம் சொன்னா எங்களுக்கு ஒண்ணு இல்ல. பரிசு வந்து இது வந்து முன்னாடி அதுக்கு பிரிலிமினரி வந்ததுக்கு அப்புறம் இப்ப ஏன்னா 18-19 கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க இல்லையா? அது வராதனால குடுக்கல அவரு, அவ்வளவுதான் இல்லையா? அதனால புத்தகம் இன்னும் வரல, அவர் வந்து வந்தாதானே கொடுப்பாரு. ஆக நம்ம வந்து இப்ப ரொம்ப வெரி வெரி செக்குலர் பெருமான் மாதிரி ஒரு புலவர், ஒரு தெய்வ புலவர் நமக்கு கிடைச்சிருக்காருன்னு சொன்னா எத்தனை எத்தனை முறை அவருடைய திருவடியிலே வணங்கி நம்ம நன்றி கடன் செலுத்த வேண்டும் என்பதற்கு பல பல சான்றுகளிலே திருஞான சம்பந்த பெருமானுடைய திரு அவதார நோக்கம் சொல்லி அமைக்கின்ற இந்த திருப்பாடல்களுக்காக அவருக்கு எத்தனை முறை அவருடைய திருவடியை தொழுதாலும் தகும். இப்படி ஒரு வாக்கு, இப்படி திருஞான சம்பந்தர் வரலாறு முழுக்க இந்த 4 பாடல்ல அமைச்சு கொடுத்திருக்கிறார். அதையும் நீங்க பார்க்கணும். இப்படி ஒரு புலவர் இந்த மாதிரியான ஒரு நுண்மான் நுழை புழம் என்பதாக சொல்லக்கூடிய நிலையில ஒவ்வொரு காரணமும் ஒவ்வொரு வரலாற்றுல நீங்க எங்க வேணா எடுத்து பார்த்து சேர்க்கக்கூடிய நிலை. கிட்டத்தட்ட பிள்ளை பாதி புராணம் பாதி என்கின்ற அளவிற்கு 4286 பாடல்கள் கரெக்டா 4286 பாடல்ல திருஞான சம்பந்த பெருமானுக்கு மட்டுமே 1000 மேல மொத்தம் 63 நாயன்மார்கள். 63 நாயன்மார்களுக்கு ப்ரொபோர்ஷனேட் பண்ணணும். 63 நாயன்மார்கள் சார், 4286 எல்லாரும் பாடலேங்கிறது ஒண்ணு, எல்லாரும் ஒரே நிலையில நிற்கிறாங்கன்றது சைவத்தினுடைய நிலை. 63 நாயன்மார்கள் 4286 டிவைடட் பை எத்தனை இருந்திருக்கணும்? எத்தனை நாயன்மார்கள்? 63 பிளஸ் 9 72 வச்சுங்க. 63 பிளஸ் 9 72 72 கேந்திரமா இல்லையா? அதானே இது. ஆனால் திருஞான சம்பந்த பெருமானுக்கு மட்டுமே 50 and above 1256 1/3 ஏன் திருஞான சம்பந்த பெருமானுக்கு இதை கொடுத்தார் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது அதற்கான ஒரு விரிவுதான் இந்த 4-5 பாடல்கள்ல அவர் அமைத்திருக்கின்ற ஒரு முறை. ஆக திருஞான சம்பந்த பெருமானுடைய திரு அவதார நோக்கம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய பாடல் அந்த பெரியபுராணத்தை நம்ம படிப்போம் திருப்பி. அதுல சின்ன ஒரு நுணுக்கம் இருக்கு, அதை மட்டும் சொல்றேன். ஆளுடையால் உடன் தோணி அமர்ந்தபிரான் அருள் போற்றி மூளும் மகிழ்ச்சியில் தங்கள் முதல் மறை நூல் முறை சடங்கு நாளுடைய ஈரைந்து திங்களினும் நலம் சிறப்ப கேளிருடன் செயல் புரிந்து பெரிது இன்பம் கிளர்வூறு நாள் அப்படின்னு தொடங்குறார் பாருங்க. அருக்கன் முதல் கோலனைத்தும் அழகிய உச்சங்களிலே பெருக்க வழியுடன் நிற்க பேணிய நல் ஓரை எழ திருக்கிளரும் ஆதிரை நாள் திசை விளங்க பரசமய தருக்கு ஒழிய சைவ முதல் வைதிகமும் தழைத்து ஓங்க தொண்டர்வனம் களிசிறப்ப தூய திருநீற்றின் நெறி எந்திசையும் தனி நடப்ப ஏழ் உலகும் குளிர் தூங்க அண்டர்குளம் அதிசயிப்ப அந்தனர் ஆகுதி பெருக வண்டமிழ் செய் தவம் நிரம்ப மாதவத்தோர் செயல் வாய்ப்ப திசை அனைத்தின் பெருமையெல்லாம் தென்திசையே வென்றேற மிசை உலகும் பிற உலகும் மேதினியே தனிவல்ல அசைவில் செழுந்தமிழ் வழக்கே அயல் வழக்கின் துறைவல்ல இசை முழுதும் மெய்யறிவும் இடங்கொள்ளும் நிலை பெருக தாளுடைய படைப்பெண்ணும் தொழிற்தன்மை தலைமை பெற நாளுடைய நிகழ்காலம் எதிர்காலம் நவை நீங்க ஆளுடைய மணி வீதி வளர் காழி பதி வாழ ஆளுடைய திருத்தோணி அமர்ந்தபிரான் அருள் பெருக அவம்பெருக்கும் புல்லறிவின் அமன் முதலாம் பரசமய பவம்பெருக்கும் புரை நெறிகள் பாழ்பட நல் ஊழிதொரும் தவம்பெருக்கும் சண்பையிலே தாவில் சராசரங்களெல்லாம் சிவம்பெருக்கும் பிள்ளையார் திரு அவதாரம் செய்தார் அப்படின்னு சொல்றாரு பாருங்கப்பா. இந்த மாதிரியான காரணங்கள் இந்த மாதிரி இத வந்து இந்த பாடல்களுக்கு மட்டுமான விளக்கம் மட்டுமே திருஞான சம்பந்தருடைய வரலாறு. இதுதான் சேக்கிழார் பெருமான் வந்து வெளிப்படுத்துகின்ற ஒரு நிலை. இப்ப எங்கேருந்து தொடங்குவது அப்படின்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு இது வரும். என்னது வேர் டு ஸ்டார்ட்? திருஞான சம்பந்த பெருமானுடைய திரு அவதாரம் செய்தார்ன்றது முடிவு, பட் வேர் இட் இஸ் ஸ்டார்டிங் அப்படின்றதுல தானே டவுட். கரெக்டா இல்லையா? அதுல என்ன காரணம்? ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இது. இந்த ஸ்டார்டிங் ப்ராப்ளம் தான் டீத்திங் ட்ரபிள். இந்த டீத்திங் இப்ப அது டீத்திங் ட்ரபிளே தேவையில்லை. ஏன்னு சொன்னா கீழே இருக்கிறது திரு அவதாரம் செய்தான்னு வந்துட்டாரு. கிளர் ஒரு நாள் அப்படின்னு சொல்லி பாடல தொடங்குறாரு. இதுக்கு லாஸ்ட் தொடங்குகின்ற பொழுது பெரிது இன்பம் கிளர் உறும் நாள். சோ தொடக்கம் அந்த நாள் என்பதோட தொடங்கிடுது. அப்ப திரு அவதார நோக்கம் சொல்லக்கூடிய அத்தனை பாடல்கள் 1, 2, 3, 4, 5 பாட்டு 5 பாடல்களிலேயும் திரு அவதாரத்தினுடைய நோக்கம் வலிந்து கிடக்கிறது. எத்தனை பாட்டு? 5 பாடல்கள். அதனால எங்க ஆரம்பிக்கிறதுங்கிறதுல குழப்பமே தேவையில்லை. எங்க ஆரம்பிக்கணும்னா அருக்கன் முதல் கோல் அனைத்தும் அழகிய உச்சங்களிலே பெருக்க வழியுடன் நிற்க. This is the very, very first reason திரு அவதாரம் செய்தார். இதை விட்டுருப்பீங்க கரெக்டா? நீங்க எப்படி இருக்கீங்க? அப்ப எடுத்தீங்கன்னா ஓகே, 19 வந்திருக்கும். அதுல வந்து கடைசியில நீங்க கடைசி பாடல்லையும் கன்ஃபியூஷன் இருந்திருக்கும். அதான் கடைசி ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் தான் சார் கன்ஃபியூஷன். ஃபர்ஸ்ட் பாடலோ லாஸ்ட் பாடல்லையும் தான் எதை எடுக்கிறது எதை விடுப்பது அப்படிங்கிற ஒரு இதுல அந்த 18 ஏன் வந்து நிக்குது 18 19 அதான். ஆனா இப்ப நம்ம வந்துட்டு காரணங்கள் எத்தனை அப்படின்னு பாக்கின்ற பொழுது, இத்தனை காரணங்கள் அப்படின்னு அமைக்கின்ற பொழுது, முதல் காரணம் நம்ம அருக்கன் முதல் கோணனை இப்ப நமக்கு வந்துட்டு திரியாசம்பந்தருடைய திரு அவதாரம் செய்தார்ன்ற வரையிலும் இருக்கு. முதல் முதல் இப்ப காரணம், இப்ப நான் காரணங்களா சொல்லிட்டு வர கடைசியில வந்துட்டு நம்ம லிஸ்ட் போட்டுக்கலாம் எந்தெந்த காரணங்களுக்கு ஏன் இந்த காரணங்களை எடுக்க வேண்டும்ங்கிறதுக்கும் ஆத்தன்டிகேட்டடா பதில் சொல்லணும். சும்மா இந்த காரணத்தை சேர்த்துருங்க சார், ஓங்குக அது இதுன்னு சேர்த்து வலிய கொண்டு வந்து இதெல்லாம் இந்த கதையை வேணாம். அதாவது முதல் காரணம், அருக்கன் முதல் கோளனைத்தும் அழகிய உச்சங்களிலே பெருக்க வழியுடன் நிற்க, ஒண்ணு. ரெண்டாவது பேணிய நல் ஓரை எழ, ரெண்டாவது எடுத்துருக்க மாட்டீங்க கரெக்டா, யார் எடுத்துருக்க, எடுத்தவங்க கை தூங்குங்க. சரி, ஏன் எடுத்தீங்கன்றதுக்கு ரீசன் சொல்ல முடியுமா? எடுக்காததுக்கு ரீசன் சொல்லுங்க. எடுத்தது அப்படியா? சரி, நீங்க ஏன் எடுக்கல?
அவரு பிறக்கும் போது அவர் வந்து அவதாரம் செய்யும் போது அந்த ஓரையில் நல்ல ஓரையா இருந்தது, அது காரணம் இல்லை,
அதனால விட்டுட்டீங்க. தப்பு அருக்கன் முதல் கோணனைத்தும் அழகிய உச்சங்களில் நிற்க. இப்ப அந்த ஐந்து பாடல்லாம் தொடங்குற இடத்துல இருந்து இப்ப சேக்கிழார் பெருமான் அன்னெசரியா வார்த்தைகள் அல்லது காரணங்களை வைக்க மாட்டார். இன்னொரு முக்கியமான காரணம், சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகின்ற பொழுது அவதார நோக்கம் சொல்லுகின்ற பொழுது வேற ஒரு ரீசனா அங்க கொண்டு வந்து புகுத்த மாட்டார். அதையே அவதார வேற இடத்துல எத்தனையோ, இப்ப வேத நெறி தழுத்தோங்க மிருசைவ துறை வழங்க எங்கெங்கயோ சொல்லலாம், எந்த இடத்துலயோ வச்சுக்கலாம். ஆனா ஸ்பெசிபிக்கா பாயிண்ட் டு தி பாயிண்ட் வருகின்ற பொழுது, அவதார நோக்கம் சொல்ல வருகின்ற பொழுது சேக்கிழார் பெருமான் இந்த பக்கம் அந்த பக்கம் டைவர்ட் ஆகிறதுக்கோ டிவியேட் ஆகிறதுக்கோ வாய்ப்பே இல்லை. அப்ப நீங்க இது ஒதுக்க வேண்டும்னு சொன்னா சேக்கிழார் பெருமான் பர்மிஷன் வாங்கிட்டு தான் ஒதுக்கணும். வாங்கிடுறீங்களா? எப்ப வாங்குறீங்க? இப்ப அப்ப சேக்கிழார் பெருமான் ஏதோ ஒரு நிச்சயமான ஒரு காரணம் அதுல இருக்கணும் அப்படிங்கறத, ஏன்னா அந்த பாடல் தொடக்கம் அந்த இடத்துல இருந்து தொடங்கும். ஒண்ணு, ரெண்டாவது ஆச்சா பேணிய நாள் ஓரை இழ, திருக்கிணரும் ஆதிரை நாள் திசை விளங்க, எடுத்தீங்களா இல்லையா? நீங்க முதல் காரணம் நீங்க எடுத்திருக்கீங்க, நீங்களே எடுத்திருக்கீங்களா, நீங்களே எடுத்திருக்கீங்களா? உங்களுக்கு இருபது வந்திருக்கா? சரி, நீங்களே எடுத்திருக்கீங்க. அப்ப ஆதிரை நாள் திசை விளங்க, திருக்கிணரும் ஆதிரை நாள் திசை விளங்க, எது கேட்டீங்க? ஆதிரை நாள் திசை விளங்க ரீசன் ஏதாவது இருக்கா இல்ல? அப்படியே
இந்த அதுக்கு முன்னாடி குறிப்பிட்டது வந்து அந்த அவரு அந்த அவரு பிறக்கும் போது இருந்த காலம்
சரி
இதுலதான் அந்த காலம் மாதிரி.
ஓகே, பரசமய தர்க்கு ஒழிய, சைவ முதல் வைதிகமும் தழைத்து ஓங்க, இதெல்லாம் காமன் பாயிண்ட்ஸ். இப்ப வரதெல்லாம் எல்லாத்தையும் இருக்கும். தொண்டர் மடம் களி சிறப்ப, தூய திருநேற்று நெறி எந்திசையும் தண்ணி நடப்ப, ஏழு உலகம் குளிர் தூங்க, அண்டர்குளம் அதிசயிப்ப, அந்தனர் ஆகுதி பெருக, வந்தமிழ் செய் தவன் நிரம்ப, மாதவத்தூர் செயல்வாய்ப்பு, திசையனைத்தின் பெருமையெல்லாம் தெந்திசை வெந்தேற, விசை உலகம் பிறவுலகம் மேதினிய தனிவல்ல, அசிவில் செழுந்தமிழ் வழக்கே அயல் வழக்கின் துறைவல்ல, இசை முழுது மெய்யறிவும் இடங்கொள்ளும் நிலைபெறுக, தாளுடைய படைப்பெண்ணும் தொழிற்தன்மை தலைமை பெற, நாளுடைய நிகழ்காலம் எதிர்காலம் நவை நீங்க, ஆளுடைய மணிவெய்தி வளர்காழி பதிவாள, ஆளுடைய திருத்தோணி அமர்ந்த பிரான் அருள் பெருக, அவம்பெருக்கும் புல்லறிவின் அமன் முதலாம் பரசமய பவம்பெருக்கும் புரை நெறிகள் பாழ்பட, உண்டா எடுத்திருக்கீங்களா? என்ன லாஸ்டா இப்படி ஏன் அங்க ஒரு புல் ஸ்டாப், ஏன் அங்க லாஸ்ட்? நல் ஊழிதொரும் தவம்பெருக்கும் சண்பையிலே தாவில் சராசரங்கள் எல்லாம் சிவம் பெருக்கும் பிள்ளையார். த வெரி வெரி வைட்டல் பாயிண்ட் எதுனா சிவம் பெருக்கதான் திருவாவதாரம் செஞ்சாரு, அதுவும் சிவம் எங்க பெருக்கினாரு? தாவில் சரம் அசரம் திருவோத்தூர் வரப்போறோம்ல, ஒருத்தர் வரப்போறோம். ஆண்பனை பெண்பனையாக மாற்றி முன்பு ஒழிய பாசம் விட்டு அகல அத்துணை அந்த மரத்துக்கு முத்தி கொடுக்க போகின்றார் ஞானசம்பந்த பெருமான். தாவில் சரம் அசரம் அத்துணையிலேயும் சிவம் பெருக்கத்தான் திரு அவதாரம் செஞ்சிருக்கிறார். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பை. இது எப்படி உள்ள அதுவும் இல்லாம திருஞான சம்பந்த பெருமானுடைய திரு அவதாரத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது இன்னொன்னு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அது. அபிநைக்கு இபிநயாம் என்று சொல்லும் அகுதறிவீர், உய்வினை வந்து நாடாதிருப்பது உந்தமக்கு ஊனம் என்றோ, கைவினை செய்து எம் பிரான்கடல் போற்றுதும் நாமடியோம், செய்வினை வந்தெம்மை தீண்ட பெறா திருநீல கண்டம்ன்றாரு. செய்வினை எப்ப சார் போவோம்? செய்த வினை, செய்கின்ற வினை, செய்யும் வினை, இது அத்தனையும் போகணும்னா அதற்கு ஒரே வழி அருநெறிய மறைவல்ல முனியகன் பொய் பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞானசம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் ஒன்றுக்குத்தான் அந்த வலிமை உண்டு. இது அத்தனையும் வினை நீங்கணும்னா செய்வினை திருநெறிய தமிழ் இது இரண்டும் இணைகின்ற பொழுது என்ன ஆகும்னா இங்கே தமிழ் திருநெறிய தமிழ் பெருக 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 உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சிவம் பெருகுகின்றது. சிவம் பெருகுச்சுன்னா வினை எங்க சார் நிற்கும்? அத்தனை வினையும் அழிந்து போகின்றது. இதுதான் அவதார நோக்கம், சிவம் பெருக்கணும். இதுவரையிலும் இருந்த படைப்பு படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் அப்படித்தான் இருந்தது. ஆனால் திருஞான சம்பந்த பெருமான் தாளுடைய படைப்பு என்பதாக சொல்லி ஒரு புதிய படைப்பு தான் ஆரம்பிக்கிறார். இது சும்மா அந்த படைப்புல இருந்தது கிடையாது. இந்த உயிர்கள் இப்பொழுது அருளில் படைத்தல் அருளில் காத்தல் எல்லாம் அருளை அடிப்படையாக கொண்டு தொடங்குகின்ற படைப்பு இது. அதனால்தான் அது தாளுடைய படைப்பு. அந்த படைப்பு அப்படி அருளை காரணமாக கொண்டு வந்த இந்த படைப்பு இவர் திருஞான சம்பந்த பெருமான் தான் த வெரி ஷார்ட்கட் மெத்தட். வினையிலே இருந்து இந்த உயிர்கள் நீங்க வேண்டும், வினையிலே இருந்து இந்த உயிர்கள் எல்லாம் அதிலே இருந்து நீங்க வேண்டும். பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு என்ற சுழற்சியிலே இருக்கக்கூடிய இந்த உயிர் பக்குவப்பட்டு எந்த காலத்துல போய் சேர்றது? ஆகவே இதுல இருந்து இந்த உயிரை மீளுவதற்கு மீட்பதற்கு ஒரே வழி திருநெறிய தமிழ். இந்த திருநெறிய தமிழ் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சிவமானது உயிருக்குள் ஒடுங்கி இருக்கும் சிவத்தை உள்ளுக்குள்ளே பெருக்கி பெருக்கி சிவம் பெருகி உயிர் உள்ளுக்குள்ளே அடங்கும் அந்த தமிழ் தான் திருநெறிய தமிழ். ஆக அதை பெருக்கினார் சிவம் பெருக்கும் பிள்ளை. இதுதான் பேஸ். திருஞான சம்பந்த பெருமானுடைய அவதார நோக்கம், திருஞான சம்பந்த பெருமானுடைய திருநெறிய தமிழினுடைய முக்கிய பயன் என்ன என்பதாக சொன்னால் உள்ளுக்குள்ளே இருக்கும் சிவத்தை பெருக்குவது திருநெறிய தமிழாகிய திருஞான சம்பந்த மூர்த்தியினுடைய தேவாரம். இதுதான் திருநெறியான சம்பந்தனுடைய மிக மிக முக்கியமான காரணம். நீங்க எந்த காரணம் நீங்க விட்டாலும் எடுத்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஆனால் சிவம் பெருக்கும் என்ற நிலை அது மட்டுமல்லாமல் தாவில் சராசரம் அதனாலதான் அங்கே முன்னாடியே சொன்னார் பூத பரம்பரை பொலிய. இதுவரையிலும் இருந்த இந்த உயிர்கள் பொலிவு எப்ப பொலிவு சார் வரும்? சிவம் இருந்து பெருகுச்சுன்னா பொலிவு தானாக வரும். ஆக சிவத்தை பெருக்கி பெருக்கி அந்த சிவமானது வெளியிலே வருகின்ற பொழுது அவர்களை காணுகின்ற பொழுது பொலிவு தோன்றும். அதனாலதான் அங்க சொன்னார் மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அன்னலார் அடியார் தம்மை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுது சார். பொலிவு அந்த பொலிவு என்பது பூத பரம்பரை பொலிய சிவம் பெருக்க அந்த திருஞான சம்பந்த சுவாமிகள் அப்படின்னு அவர் திருவடியை வணங்குகின்றார். காரணத்திலேயே முக்கியமான காரணம் அடிப்படையான காரணம் திருஞான சம்பந்த மூர்த்தியினுடைய அந்த வரலாற்றினுடைய அடிப்படை சிவம் பெருக்குதல் சிவத்தை பெருக்குதல். அது இங்கே இருக்க அசைந்து கொண்டு இருக்கக்கூடிய உயிர்கள் மட்டுமல்லாமல் ஓரறிவு முதல் ஆறு அறிவு வரை இருக்கக்கூடிய உயிர்கள் தாவியில் சரா அசரம் எல்லாம் சிவம் பெருக்கும் பிள்ளையார். இது ஒண்ணு. அப்புறம் இப்ப அருக்கன் முதல் கோலனைத்தும் அழகிய உச்சங்களிலே பெருக்க வழியுடன் நிற்க அப்படின்ற ஒரு காரணத்திலிருந்து தாவில் சராசரங்கள் எல்லாம் சிவம் பெருக்கும் பிள்ளையார் வரையிலும் நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணீங்கன்னா மொத்தம் 22 காரணங்கள் திருஞான சம்பந்தனுடைய திரு அவதாரம் இந்த மண்ணுலகிலே எதற்காக திரு அவதாரம் செஞ்சாருங்கிறதுக்கு 22 காரணங்கள் அமைக்கின்றார் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் வரும். அப்ப 22ங்களா, இப்ப இந்த சிவம்பெருக்கும் பிள்ளையாருக்கு நம்ம ஓரளவுக்கு அதுல பொருள் பார்த்தோம். ஆனா அருக்கன் முதல் கோளனைத்தும் அழகிய உச்சங்களிலே பெருக்க வழியுடன் நிற்க அதை எப்படி சார் கொண்டு வந்து சேர்க்கறது, ஏன் அது எப்படி இதுல லிஸ்ட்ல வந்து சேரும் அப்படின்னு கேட்கிற பொழுது நானும் முன்னாடி எப்படி 22 காரணங்கள் என்பது நம்முடைய ஆய்வாளர்கள் ஆய்ந்து அமைத்திருக்கக்கூடிய காரணம். அதுல இன்னொன்னு சொல்றாங்க, இந்த 22 காரணங்கள் 11+11 இந்த 11 காரணங்கள் எதற்கு, இது 22 என்பதற்கு ஒரு ஆய்வாளர்களுடைய ஒரு நிலை என்னன்னு சொன்னா, உயிர் முன்னிட்டு செய்கின்ற வினைகள் 11, உடலை முன்னிட்டு செய்கின்ற வினைகள் 11, உயிர் முன்னின்று செய்கின்ற வினைகள் அது அறிவுபூர்வமான நிலையிலே இருக்கக்கூடிய வினை, உடல் முன்னின்று நடத்துகின்ற வினைகள் உணர்ச்சி பூர்வமாக இருக்கக்கூடிய வினை. உடல் இப்ப பேசா வச்சு நீங்க அந்த வினையை செஞ்சீங்கன்னா அது உணர்வின் அடிப்படையில நிகழும், உயிரை அடிப்படையாக உயிர் உந்துதலின் பெயரிலே செய்யக்கூடிய வினைகள் அறிவின் அடிப்படையில நிகழும். இது 11, உயிரின் நிலையில இருந்து செய்கின்ற வினைகள் 11, உடலின் அமைப்பிலே செய்கின்ற உடலை முன்னிட்டு செய்கின்ற வினைகள் 11, உணர்ச்சியின் அடிப்படையில 11 வினைகள், உயிரின் அறிவின் அடிப்படையில 11 வினைகள். 11+11=22 வினைகள். 22க்குள்ள எந்த வினையா இருந்தாலும், நடக்கிறது, நிக்கிறது, தூங்கிறது, படுக்கிறது, எந்திரிக்கிறது, இப்படி எந்த வினைகளை கொண்டு வந்தாலும் இந்த 22 வினைகளுக்குள்ளேதான் அது அடங்கும். ஆக இந்த 22 வினைகளை நீக்குவதற்கென்றே திருஞான சம்பந்தர் அவதாரம் செய்தார் என்பதற்குரிய ஒரு பகுதியாக ஞான சம்பந்த நம்முடைய சேகலாருமான் காட்டுவதற்காகவே 22 reasons அப்படின்னு ஆய்வாளர்கள். ஆனா எந்த 11, அது என்ன 11 நீங்க கேட்டீங்கன்னா யூ ஹவ் டு வெயிட், 11 கொடுத்திருக்காங்க. ஆனா எந்த 11 எந்த 11 லிஸ்ட் அவுட் பண்ணல. நீங்க கேட்கலாம் சார் 11 உயிரை முன்னிட்டு செய்யக்கூடிய, நீங்க தோன்ற மாதிரிதான் எனக்கும் படிக்கும் போது தோன்றிருக்கும். ஆக இது ஆய்வாளர்கள் முடிந்த அந்த முடிவு. ஆராய்ச்சி பண்ணிட்டே இருப்போம், எப்ப விடை வருதோ நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அப்ப இந்த மாதிரி 22 காரணங்கள்னு ஆய்வாளர்கள் எத்தனையோ ஆண்டுகள் சும்மா ஆய்வுன்னா ஒரு நாள் என்ன மாதிரி செய்யக்கூடிய ஆய்வு இல்லை, ஏதோ 2 வருஷம் 1 வருஷம் அவர்கள் காலம் காலமாக எத்தனையோ சான்றோர்கள் எத்தனையோ அந்த அறிஞர்களுடன் பழகி பழகி வாதித்து அதன் பிறகு ஒரு நூல், அந்த நூல் வெளியில வருதுன்னா ஆத்தென்டிக்கா இருக்கும். அப்ப 22 காரணங்கள் அப்படின்னு அந்த நூல்ல ஆய்வாக வெளிப்படுத்திய அந்த வெளிப்பாடாக அது அமைந்திருக்கு. அப்ப 22 நம்ம அவர்களிடத்துல இருந்து வாங்கியிருக்கிறோம். ஆனால் 22 என்பதை எப்படி இந்த 22 ஃப்ரேம் ஆச்சு, இந்த 22 எது எதெல்லாம் அப்படின்ற ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு உள்ள போகின்ற போது சும்மா விட்டுட்டு போயிடுறது இல்ல, டிஃபிகல்ட் டாபிக் தான். 22 காரணங்கள் நான் இப்ப வந்து இங்க சொல்றதுனால 22 காரணங்களை நீங்க ஏற்றுக்கணும்ன்றது அவசியம் இல்லை. இருந்த பொழுதிலும் ஆய்வாளர்கள் முடிந்த முடிவாக இது என்பதாக குறிப்பிட்ட பொழுது நாம அதுல சென்று என்ன அதுல இருந்து எடுத்துட்டு வர முடியும் அப்படிங்கிற நம்ம முயற்சியும் அதுல அவசியம் என்கின்ற அடிப்படையில இந்த பாடலை மீண்டும் மீண்டும் படிக்கின்ற பொழுது சில இடங்கள்ல ஞானசம்பந்த பெருமாளுடைய ஒரு திருவடியை பற்றியதுனால ஒரு சில காரணங்கள் உதித்தது, இதுதான் இதற்கு அமைந்திருக்கும் என்பதாக இதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். எந்த அளவிற்கு டெவலப் பண்ண முடியுமோ அல்லது அதை எடுத்துக்கொண்டு ஆய்வு செய்ய முடியுமோ நம்ம செஞ்சுக்கலாம். இந்த முதல் காரணம், அருக்கன் முதல் கோளனைத்தும் அழகிய உச்சங்களிலே பெருக்க வழியுடன் நிற்க அப்படின்னு சொல்ற ரீசனை வந்துட்டு நிறைய பேர் நம்ம எடுத்துக்கிறது இல்ல. ஏன்னு சொன்னா இத திருஞான சம்பந்த பெருமானுடைய திரு அவதாரம் நாள் எந்த நாளிலே அவர் தோன்றினார், திருஞான சம்பந்த திரு அவதார நாள் எதுவாக இருக்கும் என்பதற்கு அந்த அருக்கன் என்று சொல்லக்கூடிய சூரியன் முதலிய அந்த கோள்கள் உச்சங்களிலே வழியுடன் நிற்கின்ற நிலையிலே அந்த நேரத்திலே அவர் அவதாரம் செய்தார் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் அதுக்காக கொடுத்தார் அப்படின்னா இல்ல. நான் கேக்குறேன், திருஞான சம்பந்த பெருமான் கோள்கள் எல்லாம் உச்சத்துல இருந்தா மட்டும்தான் திருஞான சம்பந்தர் அவதாரம் வந்து சிறக்குமா என்ன? இது ஒரு ரீசனா என்ன? திருஞான சம்பந்த பெருமானை அவதாரத்தை பற்றி சொல்லுகின்ற போது கோளுக்கு என்ன சார் அங்க வேலை? எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா? செங்கிழார் பெருமான் எங்கேயாவது அழகிய உச்சங்களிலே அந்த கோள்கள் எல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு காரணத்தினால ஒருத்தர் வந்து அவதாரம் செஞ்சார்னா, கோள் என்று சொல்லக்கூடிய கோளுக்கு சிவம்பெருக்கும் பிள்ளையாருக்கும் என்ன சம்பந்தம்? சிவம்பெருக்கும் பிள்ளையார் திரு அவதாரம் செஞ்சார்னா அத்தனை அட்டமா சித்திகள் அடைதரும் காலத்தின்றாரு, அத்தனையும் கைகட்டி அத்தனையும் வேலை செய்யக்கூடிய நிலையிலே திருஞான சம்பந்த பெருமான் ஐந்தொழில் இயற்றுகின்ற நிலையிலே சிவத்தோடு ஒப்புமையாக வைத்து சிவமாவும் தன்மையை எழுதிய திருஞான சம்பந்த பெருமான் அவதார நோக்கம் சொல்லுகின்ற நிலையிலே அருக்கன் முதல் கோலனைத்தும் அழகிய உச்சங்களில் இருந்ததுனால இது அவருக்கு பவர் வந்தது அப்படின்ற மாதிரி ஆயிடும். அது த வெரி பேசிக் மிஸ்டேக் நம்ம பண்றது. அருக்கன் முதல் கோலனைத்தையும் நல்லா இருந்த காரணத்தினால இவர் திரு அவதாரம் செய்திருக்கிறாரு, அதனால இந்த நிலை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இதுவரையிலும் எடுத்துட்டு வந்த அந்த கான்செப்ட் வந்துட்டு இட் இஸ் என்னோட என்ன பொறுத்தவரை
அப்படி
சொல்றீங்க இல்லையா? சோ அந்த கான்செப்ட் ஏன் அது வந்து தவறு அப்படின்னு சொல்ல வரேன்னா அதுக்கு பேசிக்கா ரீசன் வச்சுட்டு தான் நான் வருவேன். இப்படி நீங்க சொல்லுவீங்கன்னு
தெரியும்,
இன்னொரு கான்செப்ட நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது சோதிட நூலோ அல்லது அதே சமயத்துல சரி எல்லாமே திருஞான சம்பந்தர் ஆயிட்டாங்களா? இப்ப எனக்கு சப்போர்ட் பண்றீங்களா? அவரு சப்போர்ட் பண்றீங்களா? இல்ல எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஏ அப்படின்ற அதான் அப்படின்னு சொல்றீங்க ரைட்டு. இல்ல இல்ல சரி இல்ல இல்ல அவரு இப்ப அவரு சொன்னதுக்கு அவரு வந்து வேற விதமா கான்செப்ட் பாத்துருக்காரு. இப்ப இப்ப மேல கோள்கள் அமைஞ்சதுனால இந்த அவதாரம் இல்ல, இவர் அவதாரம் செஞ்சதுனால அந்த கோள்கள் அப்படின்னு ஒரு
இன்னொரு மீனாட்சி அம்மன் கோயில போனீங்கன்னா சொல்லுவாங்க இதெல்லாம் அமைஞ்சிருக்கும் போது மீனாட்சி அம்மன் தீபமே பிறக்கும் போதே அந்த மாதிரி அமையன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஐயா சொல்றது யாரும் வேணா பிறக்கலாம், பட் அவங்களுக்கு இது ஸ்பெஷல் அதான் முக்கியம்.
சரி ஆனா ஒரு பேசிக்கா நம்ம வந்து ஒரு இல்ல திரு அவதாரம் வந்துட்டு 1-5 அவர் ஏன் போடலன்னா இதுக்கு முன்னாடி என்னென்ன பாடி இருக்கிறான்னு நம்ம பார்த்தோம்னா அதுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா 12 திருப்பெயர்கள் சொல்லிடுவாரு அவரு, உடனே வந்து திரு அவதாரம் வந்துட்டு சொல்ல மாட்டாரு. செங்கிழார் பெருமான் எங்க வரணுமோ அங்க வந்துருவாரு. நீங்க முன்னாடி பாத்தீங்கன்னா 12 திருப்பெயர்கள் செங்கிழார் பெருமான் அங்க ஒரு அங்கே ரிலீஸ் பண்ணிருப்பாரு. தோணி இதுல இருந்து பிரம்மபுரத்தில இருந்து சீர்காழி வரையிலும் அந்த பெயர்கள் வந்து 12 திருப்பெயர்கள் சொல்லுவார். அந்த 12 திருப்பெயர்கள் அங்கேயே சொன்னாரு அப்படின்றதையும் ரீசன் இருக்கு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வேத நெறி தழைத்துவங்கன்னு சொல்றதுலயே இந்த கான்செப்ட் எல்லாம் அதுல வந்துருச்சு. இப்ப இந்த 5 சொல்லியிருக்கிறார்ல, இந்த 5 பாடல்கள் இதுல இருக்கிறதெல்லாம் அப்படியே தொகுத்து தான் ஒரு ஜிஸ்ட் மாதிரி அங்க கொடுத்திருக்காரு. வேத நெறி தழைத்தோங்க, மிகுசைவத்துறை விளங்க, பூத பரம்பரை புனிய, புனிதவாய் வளர்ந்தெழுத, சீதவள வயற்புகளி, திருஞான சம்பந்தன், பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவும். அப்ப திருத்தொண்டு பரவுவாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாரு. வெறும் தொண்டு நெறி அல்ல இது, திருத்தொண்டு நெறின்னு ஒரு ஒரு ஸ்டெப் மேல போய் சொல்லுவார். அது தொண்டு நெறியை விட சிறந்தது திருத்தொண்டு நெறி. சரி டாபிக் வந்துட்டு இப்ப இதுல இருந்து வருவோம். சரி இப்ப திருஞான சம்பந்த பெருமான் வந்து சரி இப்ப இவரு நம்ம கிட்ட இருக்கிற அவங்க கிட்ட இருக்கிற சரக சொல்லியாச்சு. ஆனா திருஞான சம்பந்த பெருமான் என்ன சொல்றான்னு கேட்கணும்ல. ஓகே, செங்கிழார் பெருமான் ஒரு காரணமோ ஒரு ஒன்றையோ சொல்றாருன்னா டெபினட்டா நீங்க திருமுறையை ரெஃபர் பண்ணீங்கன்னா அதுல இருந்து நிச்சயமா அதுல இருந்து எடுத்த மொழிகளும் அதுல இருந்து எடுத்த அந்த மொழியினுடைய பயனும் மட்டுமே இருக்கும். பெரிய புராணத்தை நீங்க எங்க வேணா தொடுங்க, எப்படி வேணா தொடுங்க, எங்க இருந்து அதை எடுத்துருப்பாரு பாத்தீங்கன்னா 12 திருமுறையை நீங்க எடுத்துக்கங்க, அதை எடுத்துக்கொண்டு அந்த மொழிகளோ அல்லது அதனுடைய பயன்களையோ எடுத்து தான் சொல்லியிருப்பார். அருக்கன் முதல் கோளனைத்தும் அழகிய உச்சங்களிலே பெருக்க வழியுடன் நிற்க அப்படின்னது திருஞான சம்பந்த பெருமான், திருநாவுக்கரச பெருமான் மதுரைக்கு போகின்ற பொழுது நாளும் கோளும் சரியில்லை, கொஞ்சம் நின்னுடுப்பா அப்புறம் போனார். என்ன சொன்னாரு? நாளும் கோளும் சரியில்லைன்னாரு. நாலு கோளா அப்படின்னா வாட் இஸ் நாள் அண்ட் கோள்? வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் நிழல்ல வீணி தழுவி மாசறு திங்கள் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்தாதனார். ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்ற வேயுறு தோழி பங்கனுடைய அந்த பதிகம் வரப்போகின்றது என்பதை உணர்த்துவதற்காக தான் இந்த பெரிய ஃபர்ஸ்ட் ரீசன். இதுவரையிலும் நாளும் கோளும்னு நினைச்சு நீ பயந்துட்டு இருந்தையா, இதுதான்டா நாளும் கோளும், இது அத்தனையும் சடம். வெரி எல்லாம் முத முதல்ல இந்த மூட நம்பிக்கையை மக்களிடத்துல இருந்து அறவே அறவே நிக்கிறது. இதுக்கு வந்து வேரோடு புடுங்கறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அப்படி வேரோடு புடுங்கி எரிந்ததுதான் திருஞான சம்பந்தர் கொள்கை. இதுல இருந்து ஒரு பக்கம் இந்த பக்கம் இன்னி அந்த பக்கம் இந்த பக்கம் போறதெல்லாம் கதையே வேணாம். திருஞான சம்பந்தருடைய வாக்கு இது. என்ன சொன்னாரு? அத்தனை நீ கோள் வச்சுக்கிட்டு நீ ஏதாவது பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னா சயின்டிபிக்காவே எடுத்துக்கிட்டாலும் அருக்கன்னு சொன்னா அருக்கனின் சோதி அமைத்தோன் காண்கன்னு பாக்கணும். இன்னைக்கு எல்லா இந்த ஆர்டர்ல எலிப்டிக்கல் ஆர்டர்ல சுத்திட்டு இருக்குன்னு சொன்னா அதுவா சுத்துமா சார்? நான் நேற்று போன வாரமே சொன்னேன். என்ன சொன்ன? ஒரு சடம் இயங்க வேண்டும் என்பதாக சொன்னால் அது தானாக இயங்காது. சைவ சித்தாந்த சர்க்காரிய வாதம், சைவ சித்தாந்தத்தினுடைய முதல் சூத்திரமே அவன் அவள் அது எனும் அவை மூவினைமையின் மூவினை என்ன? தோற்றுதல் நிற்றல் அழிதல். ஏதாவது ஒரு பொருள் இந்த உலகத்தில் இருந்ததுன்னா கொஞ்ச நாள் தோன்றும், அது கொஞ்ச நாள் நிற்கும், அப்புறம் அழிந்து போகும். தோற்றிய திடியே ஒடுங்கி மலத்து உலகாம். அந்த மாதிரி என்பனார் புலவர். சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படையா தான் சார் சைவ சித்தாந்தம். சைவத்தை வழிபடுபவருடைய அடிப்படையாக ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, சடப்பொருள்கள் தானாக இயங்காது, சடப்பொருள்களை இயக்குவது சிவம். சிவம் அதை இயக்குகின்ற காரணத்தினாலே சிவமாக அதை காண் என்பதாக சொல்லி அருக்கனாக இருந்தால் அருக்கனை சோதி அமைத்தவனை காண் என்பதாக சொல்லியது சைவம். ஆக இவைகளெல்லாம் ஒரு ஒரு நியதியிலே இயங்குகின்றன. நியதி இருக்கு, இது இப்படி சுத்தி வருதுன்னு இருக்கு, இது இவ்வளவு நாள் ஆகுதுன்னு இருக்கு, இத்தனை நாள்களிலே இதை சுத்தி வர வேண்டும் இருக்கு. ஒண்ணுக்கு ஒண்ணு மோதிச்சுன்னா என்ன என்ன? ஒண்ணு ரெண்டா இருக்கு, மேல கோடு எத்தனை இருக்கு? எத்தனை எத்தனையோ கோடிக்கணக்கான லட்சம், எத்தனையோ நமக்கு தெரியாத கோடிக்கணக்கான நிலைகளில் இருப்பதை ஒரு நியதியிலே அது இயங்குகின்றது. நியதி இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு இந்த உலகம் இல்ல, எதுவுமே இல்ல சார். இந்த நியதி எங்கே இருந்து கொடுக்கிறாரு? இந்த நியதி எது என்பதுதான் சிவம். நீங்க அதை சிவம்னு சொல்லுங்க, என்ன வேணா சொல்லுங்க, கடவுள்னு சொல்லுங்க, பரம்பொருள்னு சொல்லுங்க, என்ன வேணா சொல்லுங்க, வாட் எவர் யூ வாண்ட் நேம் இட். ஆனால் அந்த பரம்பொருள் அதுதான் இயக்குகின்றது. இந்த நியதி இல்லை என்பதாக சொன்னால் இவை அனைத்தும் இயங்காது. நாளும் கோளும் எதற்கு என்பதாக சொன்னால் நமக்கு நன்மை செய்வதற்காகவே இவைகள் விளங்குகின்றன. சூரியன் என்பது நமக்கு நன்மை செய்வதற்காக வந்தது, சந்திரன் என்பது நமக்கு நன்மை செய்வதற்காக வந்தது, இவை அனைத்தும் நல்லவைகள் என்பதாக சொன்னார் ஞான சம்பந்தம். சும்மா வந்துட்டு லைட் போறதுக்காக இப்படி இப்படின்னு வச்சுட்டு போயிட்டாரா? சூரியனை கொண்டு வந்து அங்க வச்சிருக்கிறது, சந்திரனை கொண்டு வந்து வைக்கிறது அழகுக்காக வச்சாரா? இல்லை, உயிர்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காகவே இவைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. நல்லவை தானாக இயங்காது அத்தனையும். இன்னைக்கு சூரியனை நீங்க வழிபடுறீங்கன்னு சொன்னா சூரியனை சிவமாக வழிபடுங்கள் நான் ஒத்துக்கிறேன். சூரியனையே வழிபடுற சிவமான ஒத்துக்காது. இதுல என்ன இருக்கு? இவ்வளவு நாள் பெய்யமுறான வகுப்பு சொன்னதுக்கான ஒரு ரீசன் பயனே இல்லாம போயிடுது சார். சூரியனை போய் அடுத்த தடவை வழிபட்டா, சந்திரனை போய் வழிபட்டீங்கன்னு சொன்னா என்ன ஆகுறது? சூரியனையோ சந்திரனையோ வழிபடுகின்ற பொழுது அதிலே சிவத்தை வைத்து வழி வழிபட வேண்டும் என்பதாக சொன்னது சைவம். சிவமா சிவத்தை அதுல காணுங்கள், அருக்கனை காணுகின்ற பொழுது அருக்கனை சோதி அமைத்தோனை. அதனாலதான் வெரி ஃபர்ஸ்ட் ரீசன் சொன்னார், இது அத்தனையும் நல்லவைகளாக வேகிரு தோழிபங்கன் பதிகத்தை வெளிப்படுத்த போறாருன்றத முதல் ரீசனை சொல்றதுதான். அருக்கன் முதல் கோளனைத்தும் அழகிய உச்சங்களில் நிற்கின்றதுதான் ரீசனே தவிர, அந்த உச்சங்கள்ல இருந்தப்ப திருஞான சம்பந்தர் அவதாரம் செஞ்சாரா அதனாலதான் இப்படி வந்ததான்ற ஒரு கான்செப்டுக்கே போதவில்லை. வேகிரு தோழிபங்கன் அங்க வந்துருச்சு, முடிஞ்சு போச்சு, வேகிரு தோழிபங்கன் வந்துருச்சு. இரண்டாவது நல் ஓரையினர், ஓரை என்பது நாள் என்ற கணக்கு, கிரேக்க மொழியாக இது அமைந்திருப்பது என்பதாக மிக அற்புதமாக நம்முடைய சுப்பிரமணிய பிள்ளை. இங்கேருந்து போச்சு, இங்கேருந்து கிரேக்க மொழிக்கு போன ஒரு தமிழ் சொல். அப்படி அந்த தமிழ் சொல் ஓரை என்பது நாள், நல்ல வேலை என்பது ஓரை, நல்ல ஓரை அப்படின்னா நல்ல நாள். அதல்ல எலிமினேட் பண்ணாரு, எதை எலிமினேட் பண்ணாரு, கோல் அப்படிங்கறத எலிமினேட் பண்ணாரு. ரெண்டாவது ஒன்னு எலிமினேட் பண்றாரு, நாள் பார்த்துட்டு இருப்போம், இன்று நன்று நாளை நன்று என்று உண்மை நச்சுவார் பின்னர் துஞ்சிகிட்டார் என்று செய்வி. இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, ஞான சம்பந்த பெருமானே சொல்லுவார், இன்று நன்று என்று நின்ற இச்சையால் புன்றுகின்ற வாழ்க்கையை போகவிட்டு போதும் என்வார். இப்படியே அழிஞ்சு போதே அவனுடைய வாழ்க்கை. என்னையாண்ணா இன்னைக்கு நாள் நல்லா இருக்கா, இன்னைக்கு இது நல்லா இருக்கா, இன்னைக்கு இந்த நேரம் நல்லா இருக்கா, இன்னைக்கு ராகு காலமா, இன்னைக்கு அஷ்டமியா, இன்னைக்கு இதுவா அதுவான்னு பாத்துக்கிட்டு இறைவனை வணங்குவதற்கும் இறைவனை பூஜை காலத்தை குறிப்பிடுவதற்கும் இந்த நேரத்தில நல்ல நேரம்னு பார்த்து கொண்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறியே, இது தவறு. இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால் கொன்றுகின்ற வாழ்க்கையினர், இப்படி அழிந்து போகின்ற வாழ்க்கை போகவிட்டு போதுமின் கொன்றை தின்று சென்னியான் மின்தயங்கு செஞ்சடை கோடிக்காவும் சேர்மி திருக்கோடிக்காவது. முதல்ல எலிமினேட் பண்ணது நாள், ரெண்டாவதா முதல்ல எலிமினேட் பண்ணது கோல், ரெண்டாவதா எலிமினேட் பண்றாரு என்னது நாள், என்னது அடுத்த பாடல், அடுத்த பாட்டு என்ன, ஒன்பதோடு ஒன்றோடு ஏழு பதினெட்டோடு ஆறும் உடனாய நாள்கள் அவைதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. எந்த நாளுங்க வச்சவங்களுக்கு ஏன் வச்சீங்க, யார் உங்களை வழிபட சொன்னா, யார் போய் நவகிரகத்தை சுத்த சொன்னான், அதுவா நமக்கு இது கொடுக்குது, நவகிரகத்தை சின்னம் சுத்திட்டு இருக்கோமே, வேறு தோழிப்பாங்க படிச்சுட்டே சுத்தம் அந்த பதிவும் அங்கதான் போட்டிருக்கான் திக்கா அந்த நாளையும் கோலையும் நாளும் கோளும் அடியாருக்கு ஒண்ணும் செய்யாதுன்னு அவங்ககிட்ட பயமுறுத்திட்டு போறோம். இருக்கிற நவகிரகத்தை சுத்திட்டு இருக்கும் போதே வேறு தோழிப்பாங்க விட மாட்டேன், அதுதான் இல்ல இப்படி நீங்க அது ரைட்டு, நீங்க நாளும் கோளுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணக்கூடாது இல்ல, அடியார்கள் மட்டும் இல்ல அடியார் மட்டும் இல்ல யாராக இருந்தாலும் இது மூட நம்பிக்கைங்க. சூப்பர், நாளன் செய்யும் வினைதானின் செய்யும் என்னை நாடி வந்த கோளன் செய்யும் கொடுங்கூற்றன் செய்யும் குமரேசர் இருதானும் சிலம்பும் சடங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பு விளக்கு முன்னே தோன்றினு சவால் விடுறாரு சார் அன்னை நாத பெருமாள். செய்யும் பயந்தா செய்யும் ஆமா, இப்ப அது மாதிரி அதான் கோளுங்கிறது ஒண்ணு இருக்கு, ஆனா கோளுங்கிறது சடம், கோள் கோளுங்கிறத நீங்க வந்து உயிர் பொருளா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, கோள் என்பது உயிர் பொருள் அல்ல, முதல்ல பேசிக்கா இப்ப சந்திரன் இருக்கு, சந்திரன் உயிர் பொருளா நீங்க ஒத்துக்கிறீங்களா, எது சந்திரனா பேசிக் கான்செப்டே போயிடுச்சு, சந்திரன் அப்படிங்கறது வந்துட்டு உயிர் பொருள் இல்லை அப்படிங்கிறது தான் சடப்பொருள் சார். எல்லாம் சூரியன் சந்திரன் அறிவியல் முறைப்படி பார்க்கணும், விஞ்ஞான முறைப்படியும் நீங்க வந்துட்டு விஞ்ஞானம்னு பார்க்கின்ற பொழுது அது விஞ்ஞானத்தை அடிப்படையாக கொண்டு, அதனால சந்திரனோ சூரியனையோ உயிர் பொருள்னு சொல்றதுல இருந்தது அது எந்த விதத்திலையும் கணக்கிலேயே கொண்டு வரும். ஆக இப்ப உலகம் எந்த உயிர் பொருள் அது வந்து நீங்க பூமா தேவி வச்சு சொல்றீங்களா, அதுதான் நீ எதையும் சொன்ன எப்படி இயங்குது, அது இயங்கறதுக்கு உரிய சார் நான் அப்புறம் நாலாவது கிளாஸ் அஞ்சாவது கிளாஸுக்கு போக வேண்டும். எப்படி பூமி இயங்குது சுத்துதுன்னு சொல்ற பொழுது இப்ப வந்து சயின்டிபிக்கா நான் போகணும்னு சொன்னா எதனால சுத்துது அப்படின்னீங்கன்னா அப்படி தெரிச்சு வந்த வேகத்துல சுத்துது, ஏதோ ஒண்ணுல இருந்து தெரிச்சு வந்துருச்சு. சூரியன் மாதிரி பெருசா ஒரு கோளம், அதுல இருந்து தெரிச்சு வந்த பொருள் சார் இது. இது தெரிச்சு வந்தது அந்த வேகத்துல சுத்திட்டு இருக்கு. இன்னொன்னு அந்த வேகம் மட்டும் இல்ல, ஒரு கோளுக்கும் இன்னொரு கோளுக்கும் இடையில ஒரு கிராவிடேஷனல் புல் இருக்கு. இது அதை பிடிச்சி இழுக்கும், இது இதை பிடிச்சி இழுக்கும், அது இன்னொன்னு பிடிச்சி இழுக்கும், இது இப்படியே அந்த லிங்க் போயிட்டே இருக்கும். அதனால இந்த லிங்க்னால அப்படியே சுத்திட்டு ஒரு எலிப்டிக்கல் ஆர்டர்ல நியதியா அப்படி சுத்திட்டு இருக்கு. அதனால அது உயிர் பொருள் இல்ல, பெருமானுடைய அவதார நோக்கத்துல எத்தனையோ அருமையான அந்த அவதார நோக்கத்துல ஒன்று அந்த கோள் என்பதற்குரிய அந்த நிலையும் நாள் என்பதற்குரிய அந்த நிலையும் ஒன்பதோடு ஒன்றோடேழு பதினெட்டோடு ஆறும் உடலாய நாள்கள் அவைதான் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது இந்த நாள்களையும் கோள்களையும் சிவத்திற்கு உரிய வழிபாட்டிற்குரிய நிலையில் அதை கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையை ஞானசம்பந்த பெருமான் மிக அற்புதமாக இந்த இரண்டையும் இந்த மண்ணுலகத்திற்கு தெரிவிக்கின்ற முகமாக நல் ஓரை நல்ல நாள் ஆச்சா. மூணாவது திருக்கிழரும் ஆதிரை நாள் திசை விளங்க அப்படி. இந்த ஆதிரை சிவபெருமானுக்கு உரிய அந்த நட்சத்திரங்களே திருஆதிரை மிகச்சிறப்பான ஒரு நிலை. இப்ப திருஆதிரையை பற்றி ஏன் இங்க சொல்றாரு, திருஆதிரை பற்றி ஏன் இங்க சொல்லுகின்றார் அப்படின்ற பொழுது சும்மா சொல்லிட்டு வரா சைக்கிளார் பெருமான் அப்படின்ற பொழுது ஆதிரை பற்றிய நம்முடைய முழுமையான ஒரு அந்த ஒரு நிலையில எல்லா பக்கமும் ஆதிரையா போனோம். எங்கெங்கெல்லாம் திருஆதிரையை பற்றி சொல்லி இருக்கின்றார்களோ அந்த இடத்துக்கு எல்லாம் போயிட்டு வரணும். அப்படி போயிட்டு வந்ததுல ரொம்ப ரொம்ப வேலிட் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டாக பிடிச்சது எங்கன்னு கேட்டீங்கன்னா திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் ரெண்டு பேர் இணைகின்ற பொழுது ஒரு பதிகம் வரும் சார், அதுக்கு திருஆதிரை பதிகம்னே பேரு. அது வர்றதுக்காகவே திருஞான சம்பந்தர் அவகாசம். இது ஒரு காரணம், பதிகம் சும்மா இல்ல. திருஞான சம்பந்தர் கேட்கிறார் ஆதிரை நாள் எப்படி இருந்தது, சிறப்பு எப்படி இருந்தது, யார்கிட்ட கேட்கிறார், திருநாவுக்கரசர்கிட்ட கேட்கிறார். திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் முன்னிலையிலே எடுத்தார் பாருங்க பதிகம், இப்படிப்பட்ட பதிகத்தை இந்த மனுலகத்திற்கு கொடுத்தார் யா, அவதார லோகத்துல சேருன்னு சேர்த்தார். ஆதிரை நாள் சிறப்பு இந்த மூணும் சேர்த்துட்டீங்கன்னா பத்தொன்பது பிளஸ் மூணு ஆதிரை நாளால் அதிகம் எத்தனை வந்துச்சு, 22 காரணங்கள். திருஞான சம்பந்த பெருமான் ஓரளவிற்கு தான் இதை பார்த்துருக்கோம், ஏதோ சித்தர்கள் கேட்டிய அளவுக்கு அடியன் சிந்திச்சிருக்க, பெரியவர்களாகிய சான்றோர்களாகிய நீங்கள்லாம் மீண்டும் மீண்டும் பெரிய அறிஞர்களிடத்துல சான்றோர்களிடத்துல கேட்டு இதை மீண்டும் அதை வளர்த்து நாம் சைவத்தை வளர்க்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே உங்களுடைய திருவடியை வணங்கி 22 காரணங்கள் திருஞான சம்பந்த பெருமானுடைய திரு ஆதார நோக்கம் என்பதாக சொல்லி திரு அரிசிலி திருப்பதியத்தை எல்லோரும் சேர்ந்து ஓதும் ஆதிரை நாள் ஒரு பாடலில் பாடினேன். அரசியல் பதியத்துல ஒரு இரண்டு கருத்துக்கள் மட்டும் பார்க்கலாம். மூன்றாவது திருப்பாடல் மிக முக்கியமான திருப்பாடல். இறைவன் இடத்துல பல பேருக்கு பல நிலைகள்ல தோன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்னே ஒண்ணு ஐயம் அப்படிங்கிற ஒன்று முதல்ல நீக்கணும். திருக்கோயில் போறோம்னு சொன்னா சிவபெருமான் இருக்கிறார் அப்படிங்கிற த பேசிக். மருத்துவர் இடத்துல போகின்ற பொழுது மருந்து வேலை செய்யாது, முதல்ல வேலை செய்யறது நம்பிக்கை. அதுதான் சைவத்துக்கும் முதல் காரணமாக இறைவன் அப்படின்னு சொன்னா த ட்ரஸ்ட் அப்படிங்கிறது தான் முதல் நிலை. இந்த ட்ரஸ்ட் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை என்பதை முதலிலே இறைவனிடத்துல, அதுதான் நமக்கு கோல் பற்றுகோடு. இறைவனையும் நம்மையும் இணைப்பது ட்ரஸ்ட் நம்பிக்கை, இறைவனையும் நம்மையும் பிரிப்பது ஆசை. இதுதான் ரெண்டுத்துக்கும் வேறுபாடு. இறைவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆசையினுடைய சங்கிலியின் ஒரு முனையில நாம நிக்கிறோம், அடுத்த முனையில இறைவன் இருக்கிறார். ஆசா நிகழம் துகளாகின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே. யாரு? அருணகிரிநாத பெருமான், கந்தர், அனுபூதி. ஆக நம்பிக்கை என்பது மிக மிக முக்கியம். இன்னைக்கு பல சமயங்கள், பல வழிபாடு, பல நிலைகள்ல வந்திருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவத்தின் மேல இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை குறைவுனாலதான் இத்தனை ஐயம் எப்பப்பெல்லாம் வருதோ அப்பப்பெல்லாம் ஒரு சமயம் வரும். ஐயம் எங்க தோன்றுகின்றதோ அங்க ஒரு சமயம், உலகாயுதம்னு ஒரு சமயம், அப்புறம் மனமே ஒரு உயிர் அப்படின்னு சொல்லி தேகான்மவாதி, தேகம் உயிர்னு சொல்லி தேகான்மவாதிகள்னு ஒரு சமயம். இப்போ ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சமயத்தை தவிர்த்துக்கிட்டு ஏன் இது வருகின்றது அப்படின்னு சொன்னா, அதனாலதான் மிக அற்புதமாக மிகண்டார் ஐயம் என்று சொல்லக்கூடிய அந்த மலைவு முதல்ல நீங்கணும்னு சொல்லுவார். கல்லால் நிழல் மலை, மலைவு இல்லார் அப்படிங்கிற மலைவில்லார் அப்படிங்கறத மலைவு என்ற மயக்கம், அதுதான் முதல்ல நீங்கணும். அப்ப முதல்ல நீங்க வேண்டியது சிவத்தை, சிவம் என்பதை. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கும் யாவரும் இல்லை அப்படிங்கிற ஒரு பேசிக் ட்ரஸ்ட். இதுதான் எல்லாத்துக்கும் முழுமையாக உன்னை இறைவனிடத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சாதனம். இதுதான், வேற எதுவும் கிடையாது. நம்பிக்கை என்பதை எந்த காலத்திலேயும் தளர விடக்கூடாது. திருஞான சம்பந்த பெருமான் இதற்காக ஒரு அற்புதமான ஒரு பதிகம் ஒன்று ஏற்றியிருக்கிறார். எதா பதிகம் யாருக்கு தெரியுமா? க்ளூ கொடுக்கணும்ல, அது சொல்லிட்டா சொல்லிடுவீங்க. திருவெண்காடு. ஆஹா, என்ன அற்புத பதிகம். பேயடையா பிரிவு எய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவர். இப்படியே நிறுத்திட்டாரு, அடுத்துதான் சொல்றாரு பாருங்க. ஐயுற வேண்டா ஒன்றும். இதுதான் இந்த நம்பிக்கை, இதுதான் சைவம். திருநெறிய தமிழ் இந்த பதிகம் இதை செய்யும் சொன்னா செய்யும் சார். எங்க வேணா சவால் விட்டு சொல்றதுக்கு தயார். நம்ம கிட்ட குறை இருந்ததுன்னா பதிகத்து மேல ஏத்தி சொல்லக்கூடாது. பதிகத்தினுடைய பயன் இது என்பதாக திருஞான சம்பந்த பெருமான் சொன்னார்னா அதுதான் சார் அதுக்கு பயன். திருநெறிய தமிழுக்கு நிச்சயமாக எங்க எந்த இடத்துல சுப்ரீம் கோர்ட் ஆகாலும் எங்க வேணா போய் சொல்லுங்க, இந்த பதிகத்துக்கு இது பயன், இந்த பதிகம் இதை விளக்கே தீரும். இதுதான் நம்பிக்கை, இதுதான் நம்முடைய உரைப்பு. தமிழ் என்பதாக சொல்லி தமிழினுடைய உரைப்பு அங்க வரணும் சொன்னார் இல்லையா. செந்தமிழ் உரைப்பும் பாடி நின்றார் உள் நின்றார். செந்தமிழ் பாடினார் உள்ள நின்றார்னா இல்ல, இந்த உரைப்பு எங்கிருந்து வந்து? ஞான சம்பந்த பெருமான் தான் உரைப்பு. இந்த உரைப்பு என்பதாக சொல்லக்கூடியது உயிரோடு இணைந்த சிவத்தின் மூலமாக வருகின்ற உரைப்பு அது, இதுல இருந்து வரணும். ஆக அந்த உரைப்பினை கொடுப்பது செந்தமிழ் நெறி என்கின்ற அந்த ஒரு உரைப்பு. அச்சா, ஆக இந்த ஐயம் என்பதை முதலிலே நீக்கணும் அப்படிங்கிறது மிக அற்புதமான சங்கை என்பதாக சொல்லுவார். அந்த சங்கை என்பது ஐயம் என்பதாக. ஐயம் என்பது ஏன் வந்ததுன்னா, வீட்டுல முன்னாடி போய் நிக்கும் போது கொடுப்பானோ மாட்டானோன்னு ஐயப்படுறதுனாலதான் அது ஐயம்னு பிச்சைனே வந்தது. ஐயம் ஏந்துதல் அப்படின்னா, ஐயம் ஒருத்தன் போய் இப்ப நீட்டானா வருமா வராதான்னு தெரியல, என்ன வரப்போகுதுன்னு தெரியாது. சோ டவுட்லயே நிக்கிறான். அதனால அதற்கு ஐயம்னே பேர் வச்சாரு தமிழ். ஆக ஐயம் என்ற நிலை நீக்க வேண்டும் என்பது முதல் முதல் நிலை சைவம் சிவம் சிவம் முதல் சிவம்தான் அப்படின்ற ஒரு ஒரு கொள்கை முனைப்பு கொள்கை நிலை அங்கே நிலைநாட்டுகின்ற ஒரு ஒரு பிடிப்பை இந்த மூன்றாவது திருப்பாடலில் கொடுக்கிறார். கங்கை நீர் சடைமையிலே கதமிக கதிரில வன மென் கொங்கையால் ஒரு பாகம் அருவிய கொல்லை வெள்ளேற்றன் சங்கையாய் திரியாமே தன் அடியார்க்கு அருள் செய்து அங்கே யான் அடலேந்தும் அடிகளுக்கு இடம் அரசியே அப்படின்னு அந்த தவிர்க்கின்ற நிலை ஐயம் பெருமான் மேல ஏத்தி அதை அப்படி நிறுத்திடக்கூடாது. அந்த பாடல் பாடுற பொழுது அது அந்த நிலையில இருக்கும். ஆனா அது நம்ம மேல ஏற்றி நமக்குரிய அந்த ஐயத்தை நீக்கி சிவமே அதனுடைய திருவடியே துணை சார்பு சிவன் தாள் என்பது இது குறிப்பு. ஆறாவதும் ஏழாவது சேர்த்து ஒரு பாடல் அமைச்சிருக்கிறாரு. ரொம்ப சுருக்கமா சொல்லிற ஒரு 5 நிமிடம் எப்படி கடைஞ்சாங்க எப்படி நஞ்சு வந்தது அப்படிங்கறத ஒரு அந்த நயம் பாருங்க அற்புதமா சொல்றாரு. கரிய நஞ்சு அறிய ஆரம்பித்தது கரிய நஞ்சு அது அது தோன்றியது கரிய நஞ்சா ஆனால் பெருமான் கொடுத்தோடனே அது எப்படி ஆச்சா அறிய ஆரம்பிது பெருமான் அறியன்னா கிடைக்காது. இப்ப நமக்கு வேணும் வேணும்னா திருநீல கண்டத்துக்கிட்ட நிக்கிறோம். திருநீலகண்டம் திருநீலகண்டம்னு நம்ம வழிபடுவது பெருமானே கொடுத்த எல்லாருக்கும் அது தோன்றுகின்ற பொழுது அமுதமாக தோன்றியது. சுந்தர பெருமான் ஆளால சுந்தரர் எடுத்து கொண்டு வந்து அப்படி கொடுத்தார் கையில. அப்படி கொடுத்த உடனே அந்த அமுது அறிய ஆரம்பிதாயிடுச்சு. அந்த அமுதுக்கு இப்ப ஒரு சிறப்பை ஊட்டி அற்புதமாக அறிய ஆரம்பிது அப்படிங்கிற ஒரு சிறப்பையும் கரிய நஞ்சும் அறிய ஆரம்பிது. 11வது திருப்பாடல் அள்ளி நீள்வழல் சூழ்ந்த அரசியலி அடியார்களை காடி நல்ல ஞான சம்பந்தன் நற்றமிழ் பக்திவை நாளும் சொல்ல வல்லவர் தம்மை சூழ்ந்து அமரர் தொழுது ஏத்த வல்லவானுலகு எய்தி வைகளும் மகிழ்ந்திருப்பாரே அப்படிங்கிற அந்த பதிக பயனை மிக அற்புதமாக இந்த இடத்திலே சொல்லி நல்ல என்ற அடைமொழியை இரண்டுக்கு கொடுக்கின்ற நிலை. ஒன்று ஞான சம்பந்த பெருமான் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது ஒரு ஓமை அதாவது அதாவது ஒரு பொருளோடு சேர்ந்து வருகின்ற அந்த ஓமையானது அதனுடைய பண்பை விளக்க வரும் இல்லது மற்றொன்றிலிருந்து வேறுபடுத்தி காட்டுவதற்காக வரும். செந்தாமரை என்பதாக சொல்லுகின்ற பொழுது அது வெண்டாமரை என்பதிலே இருந்து வேறொன்றாக பிரித்து காட்டுகின்ற நிலையிலே அந்த ஓமையானது வந்திருக்கு. அதனால இப்ப செந்தாமரை சொன்னா வெண்டாமரை இருக்கிறது என்பதாக அதற்கு பொருள். அதே போல வெட்டிலா அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது வெண்மை என்பது அதனுடைய கருப்பு நிலா அப்படின்னு இருக்குன்னு சொல்லிட்டு வர அப்புறம் நீங்க என்ன பிடிச்சிட்டு வந்து எனக்கு பயமா இருக்கு இப்ப பேசுறது. வெண்மை நிலா கருப்பு நிலா அப்படின்னு சொல்லி வேறுபடுத்துவதற்காக இல்ல. வெண்மை என்பது அதனுடைய தன்மையை குறிப்பிடும் குளிர்ச்சி என்பதை அதனுடைய தன்மையை குறிப்பிடுகின்ற முகமாக அது அமைந்திருப்பது. ஆக அந்த பொருளுக்கு வரக்கூடிய அந்த தன்மையை அங்கு குறிப்பிடுது. அதே போல ஞான சம்பந்தன் என்பதாக சொல்லுகின்ற பொழுது நல்ல என்பது சிவ ஞானத்தை குறிக்கும். நல்ல என்பதாக நன்மை எது பயக்குமோ அது சிவம். சிவம் என்பதற்கே நன்மை பயக்கக்கூடியது என்று பொருள். ஆக நல்ல ஞான சம்பந்தன் என்பதாக சொல்லுவது நல்ல என்பது நன்மையை பயக்கின்ற நிலை. அது சிவஞானத்தை இங்கே மண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் துய்க்கும்படி நாவால் மறித்து நமக்கெல்லாம் வாரி வழங்கிய. இரண்டாவது நற்றமிழ் என்பதாக சொல்லுகின்ற அதுவும் தமிழுக்கு உரிய அந்த சிறப்பாக அதை வைத்து நல்ல தமிழ் என்பதாக சொல்லுகின்ற பொழுது இது திருநெறிய தமிழை குறிக்கும். திருநெறிய தமிழ் என்பது அந்த தொல்வினையை தீர்க்கின்ற தமிழாக தொல்வினையை அந்த ஆனந்த பேரானந்த அந்த துய்ப்புக்கு உரிய பொருளாக என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்பதாக சொன்ன சிவானந்த பேச்சினை அனுபவிப்பதற்காக உரிய அந்த நிலை தமிழ் பேரு சிவானந்த பேரு அனுபவம் என்பதை குறிப்பது நல்ல என்ற சொல் நற்றமிழ் என்ற சொல். அதுல ஒரு லிங்க் போன வாரம் சொன்ன யாரும் அத யாராவது கேப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா போன வார வகுப்புல இந்த வார வகுப்புல சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா யாரும் அதை வந்து ஞாபகம் வருதா லிங்க் நற்றமிழுக்காக தான் சொன்னேன். நீங்க போன வாரம் வரல நற்றமிழுக்கு அதுக்கு அதுக்கு ஒரு லிங்க் சொல்லியிருந்தேன். அதனாலதான் இந்த காரணங்கள் 22 காரணங்களுக்கு வந்ததற்கான ஒரு லிங்கே அதுதான். அதுல அசைவில் செழுந்தமிழ் வழக்கே அயல் வழக்கின் துறைவல்ல அப்படின்னு சொல்லியிருப்பார். ஒரு ரீசன் நீங்க பார்க்கும்போது அதுல ஒரு காரணம், அசைவு இல் செழுந்தமிழ் வழக்கே அயல் வழக்கின் துறைவல்ல அப்படிங்கிற இதை வந்து இப்ப அடுத்த வகுப்புக்கு லிங்க் பண்ணிட்டேன். ஏன்னா இப்ப நீங்க அடுத்த வகுப்புல கேட்டாதான் இதுக்கு ஆன்சர். இப்ப நான் ஒவ்வொரு வகுப்புலயும் இதை போஸ்ட்போன் பண்ணிட்டே போறேன். எங்க வந்து நீங்க பிடிக்கிறீங்களோ அங்க, ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். இந்த அசைவில் செழுந்தமிழ் வழக்கே அயல் வழக்கின் துறைவல்லங்கிறத நம்ம மிக மிக ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் வந்து திருஞான சம்பந்தர் எங்கெங்கெல்லாம் தமிழ் ஞான சம்பந்தன் நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தன் நற்றமிழ் என்பதாக எங்கெங்கெல்லாம் தமிழோடு இணைத்து, எங்கெங்கெல்லாம் எல்லா இடங்களிலேயும் தமிழோடு இணைத்து தமிழ் ஞான சம்பந்தன் தமிழ் ஞான சம்பந்தன் தமிழ் ஞான சம்பந்தன் என்ற இணைத்ததற்கு அசைவில் செழுந்தமிழ் வழக்கே அயல் வழக்கின் துறைவல்ல என்பதாக அங்கே சேக்கிழார் பெருமான் எடுத்துக் கொடுக்கின்ற காரணம், ஏதோ தமிழுக்கு உரியதாக மட்டுமே அதை எடுத்துக் கொள்ளாமல் உலகம் தழுவிய கொள்கையாக உலகம் தழுவிய காரணமாக அது அமைந்திருக்கிறது என்பதற்கான சான்று அடுத்த வாரம் நீங்க கேட்டீங்கன்னா அது அந்த சான்றானது. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். இந்த இது அடிப்படை, இந்த மொழி என்பதனுடைய அடிப்படை, அந்த மொழியினுடைய தோற்றத்தின் அடிப்படை, அப்படி கொஞ்சம் கீழே வந்து அந்த மொழியை பற்றி சிந்திக்கின்ற பொழுதுதான் அசைவின் செழுந்தமிழ் வழக்கே அயல் வழக்கின் துறைவல்லன்னு சொன்னதற்கான பரந்த நோக்கு பரந்த காரணம் அங்கே நாம் சேக்கிழார் பெருமானுடைய திருவடியை வணங்கி நம்ம அந்த காரணத்தை பார்க்க வேண்டியதில்லை. ஏதோ தமிழுக்குரிய காரணமாக அது தோன்றினாலும் இல்லை, உலகம் தழுவிய கொள்கையாக இதை அமைக்கின்றார். உலகம் தழுவிய நிலையிலே அமைந்தது இந்த கொள்கை என்பதை மிக அற்புதமாக நிலைநிறுத்துகின்ற ஒரு பகுதி அது. அதுல ரெண்டு பகுதி உண்டு. ஒன்று மொழியினுடைய தோற்றம், எவ்வாறு இந்த மொழியானது தோன்றுகின்றது அப்படின்னு நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்கணும். இரண்டாவது உடலிலே மொழி எவ்வாறு ஒளியானது உடலிலே தோன்றுகிறது அப்படிங்கிற ரெண்டும் ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். இதை மெய்கண்டார் சிவஞான சித்தியார் எல்லாம் இதை மிக அற்புதமாக அந்த மொழியினுடைய தோற்றம் எழுத்துக்களினுடைய தோற்றத்தை மிக அற்புதமாக இவைகள் எல்லாம் நமக்கு எடுத்து சொல்லி இருக்கின்றது. அவற்றை சாரமாக நம்ம எடுத்துக்கொண்டு வந்து முழுமையாக அதை பார்க்க முடியல என்றாலும் அதில் இருக்கக்கூடிய சாரத்தை எடுத்துக்கொண்டு நாம் அதை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையும், உலகம் இரண்டு ஒரே ஒரு சின்ன ஒரு பேசிக் மட்டும் சொல்ற அதுல இருந்து நம்ம அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணலாம். உலகம் என்பது இரண்டு, ஒன்று சொற்பிரபஞ்சம் இன்னொன்று பொருள் பிரபஞ்சம் என்பது இரண்டு நிலைகள்ல நம்ம சொல்றோம். இன்னொன்னு சொல் என்பதாக சொன்னால் தொல்காப்பியம் சொல்லுகின்றது எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. தொல்காப்பிய சூத்திரமானது சொல்லுகின்ற பொழுது எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது தொல்காப்பியம். ஆக சொல் என்பதாக சொல்லுகின்ற பொழுது அதனுடைய பொருள் என்பதாக நிற்பது அதனோடு இணைந்த கரு. மேட்டர் அப்படிங்கிற ஒரு நிலையும் ஃபார்ம் அப்படிங்கிற நிலையும் வேற. ஒரு சொல் என்பதாக சொல்லுகின்ற பொழுது அந்த சொல்லானது ஒரு பொருளை குறிக்கும். குதிரை அப்படின்னு சொன்னா குதிரைங்கிற பொருளை குறிக்கும், குதிரை அப்படிங்கிறது இதனுடைய பொருள். ஆனா இன்னொன்னு குதிரை என்பதாக சொல்லுகின்ற அந்த ஒளியில குதிரை எப்படி அமைந்திருக்குமோ அதனுடைய ஸ்கெலிட்டன் அந்த ஒளியில அமைஞ்சிருக்கும். அதுதான் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. ஆக உருவம் என்பது எப்படி அமைகின்றதுன்னா அந்த நாதம் என்பதுல இருந்துதான் எல்லாமே ஃபார்ம் ஆகும். ஆக அந்த ஒளியிலே இருந்து அந்த ஒளியினுடைய கரு என்பதாக சொல்லக்கூடிய நிலையிலே அந்த ஒளியிலேயே அதனுடைய ஸ்கெலிட்டன் அமைஞ்சிருக்கு, அதனுடைய வெளி அமைப்பு அது அமைந்திருக்கின்றது. குதிரை அப்படின்னு சொன்னா நிறைமொழி மாந்தர் சொன்னாங்கன்னா குதிரை வந்து நிற்கும். ஒண்ணு இல்ல, குதிரைங்கிற சொல்லிலேயே பொருள் அப்படியே கொண்டு வந்து நிறுத்தலாம். அதைத்தான் நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிளந்த மறைமொழி தானே மந்திரம் என்பார் அப்படிங்கிற ஒரு மிக அற்புதமான ஒரு கொள்கை. அப்படி இந்த உரு என்பது மிக அற்புதமாக இதை திருஞான சம்பந்த பெருமான் ஒரு பாடலிலே அமைத்திருக்கிறார். அந்த பாடலை பார்த்துட்டு அதுல இருந்து நம்ம அடுத்த வகுப்பை தொடங்குவோம். பிடியதன் உருவுமை என்பதாக சொல்லக்கூடிய பாடல் இது. எல்லாரும் நம்ம அடிக்கடி பாடக்கூடிய பாடல். மொழி சொல் பொருள் என்ற அமைப்பிலே அந்த சொல்லினுடைய ஆழத்தை, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று சொல்லக்கூடிய ஒளியினுடைய பேசிக், அந்த ஒளிகளுக்கெல்லாம் ஆதாரமாக விளங்கக்கூடிய ஒரு ஒளி உண்டு என்பதை மிக அற்புதமாக இந்த பாடல்ல அமைக்கிறார். இதுதான் இந்த ஒளிக்குரிய ஆதாரமான பொருளுக்கு ஒரு இது வந்து ஒரு ஸ்கெலிட்டனாகவே இருந்து விட்டால் பார்க்க முடியாது. சூக்கும நிலையிலேயே இருந்தா அதை தூள வடிவிலே அதை அந்த ஒளியை பார்க்க வேண்டும் சொன்னா அவர் தான் கணபதி என்பதாக ஒரு அற்புதமான ஒரு வெளிப்பாடு கொடுப்பார். அதுதான் பிடியதன் உருவமை என்று சொல்லக்கூடிய திருப்பாடல். இந்த திருப்பாடலுக்கு நம்ம இதுவரையிலும் பல உரைகள்ல நம்ம பார்த்துட்டு இருக்கும் பொழுது அம்மை வந்து யானையின் உருவமும் பிடி என்று சொல்லக்கூடிய நிலையிலே அப்பனாக இருக்கக்கூடிய அவர் களிறு என்று சொல்லக்கூடிய உருவமும் கொண்டு எங்கே கணபதி வர அருளினன் என்பதாக சொல்லக்கூடிய அந்த முறையை நாம அப்படி அதை பார்க்காமல் ஒளி தத்துவ நிலையிலே அதை அணுக வேண்டும். அதுதான் உண்மையான பொருள் என்பதாக உங்களுக்கு அந்த பொருளை அடுத்த வாரம் சொல்ல இருக்கின்றேன் என்பதாக சொல்லி பிடியதன் உருவமை என்று சொல்லக்கூடிய பாடலோடு நாம் இந்த வகுப்பை நிறைவு செய்யலாம். தொடங்கும் போது பிடியதன் உருவமை பாடுவாங்க.
வகுப்பு தொடங்குது.